1987 செப்டம்பர் மாதம் 18 இது தெளிவனுடன் 4வது நாள். அதிகாலையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருந்தது. ஆம், இன்று தெளிவன் காலை 5 மணிக்கே படுக்கையை விட்டு எழுந்து விட்டார். அது மட்டுமன்றி தான் சிறுநீர் கழிக்கப் போவதாகவும் கூறினார். அவர் இருக்கும் நிலையிலே படுக்கையை விட்டு எழுந்து செல்வது என்பது முடியாமல் இருந்ததால் படுக்கையிலேயே சலம் போத்தலை கொடுத்தேன். ஆனால் சலம் போகவில்லை. வயிற்றை வலிப்பதாகவும் சலம் போவதற்கு கஷ்டமாக இருப்பதாகவும் கூறினார். சிகிச்சையின் மூலம் கொஞ்சமாவது சிறுநீர் கழிக்க முடியும், ஆனால் அதை பற்றி பேசினாலோ எரிந்து விழுவார் என்பதற்காக ஒன்றும் பேசாமல் இருந்தேன். 4-5 நாட்களாக படுக்கையிலே கிடப்பதாலும் நீர் அருந்தாமல் இருப்பதாலும் அவரது சலப்பை பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதை அவரிடம் எப்படி கூறுவது? தான் மறைவிடம் சென்று சிறுநீர் கழிக்கப் போவதாக கூறினார். அவரின் விருப்பத்துடன் அவரை கைத்தாங்கலாக பிடித்து இறக்கி மேடையின் பின்பக்கம் கொண்டு சென்றோம். 15 நிமிடங்களாக வயிற்றை பொத்தி பொத்திக் கொண்டு மிகுந்த கஷ்டப்பட்டார். அதன் பின் ஆச்சரியப்படும் அளவுக்கு சுமார் 1/2 லிட்டர் அளவு சலம் போனது. எனக்கு அது மிகுந்த அதிர்ச்சியை தந்தது. 5 நாட்களாக எதுவும் குடிக்காமல் இருக்கும் ஒருவரால் இது எப்படி சாத்தியமாக முடியும்? அன்று வைத்திய நிபுணர் சிவகுமார் அவர்களிடம் இதுபற்றி மறக்காமல் கேட்டேன். அவர் எந்த பதிலுமே கூறாமல் மௌனமாக சிரிப்பை உதித்து விட்டு சென்றார். அன்று மத்தியானம் நமது இதயத்துக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு இனிய செய்தி எனது செவிகளில் விழுந்தபோது இனந்தெரியாத நிம்மதி வந்தது. கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து ஒரு முக்கிய நபர் இன்று வரப்போகிறாராம். அவர் நமது அரசியல் பிரிவினருடன் திரைவினை பற்றி பேசப்போகிறாராம். என் பிரார்த்தனை வீண் போகாது. திலீபனின் உயர் காப்பாற்றப்படப் போகிறது. இந்திய தூதரகத்திலிருந்து யாராவது வருவதானால் நிச்சயமாக பிரதமர் ராஜீவ்காந்தியின் ஆலோசனைப்படிதான் வருவார்கள். அப்படி வருபவர்கள் உணர்ச்சி பொங்கும் தாய்குலத்தின் கண்ணீரை கண்டாவது இறங்க மாட்டார்களா? திலீபனை எண்ணி துடிதுடித்துக் கொண்டிருக்கும் விடுதலை புலிகளின் மனங்களுக்கு அந்த ஆறுதல் செய்தி நிச்சயம் சாந்தி அளித்தது. திலீபா, நீ ஆரம்பித்து வைத்த அஹிம்சை போர் எங்களது ஆயுதங்களுக்கு மதிப்பில்லாமல் செய்யப் போகிறது. உன் அஹிம்சை போரினால் அப்படியொரு நிலை எமக்கு வருமானால் அதை நாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். எமக்கு மட்டும் ஆயுதங்களை தூக்கி கண்டபடி சுட்டுத்தள்ள வேண்டும் என்று ஆசையா என்ன? 30 வருடங்களாக நமது மூத்த அரசியல் தலைவர்கள் தந்தை செல்வா தலைமையில் முயன்று முடியாத நிலையில் நமது தமிழ் சமுதாயத்தை அழிவிலிருந்து காப்பாற்றத்தானே வேறு வழியின்றி ஆயுதம் ஏந்தினோம். நாம் அஹிம்சைக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் நம் எதிரி அஹிம்சையை பற்றி ஒன்றுமே தெரியாதவன். அவனுக்கு அது புரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கத்தியும் துப்பாக்கியும் தான். இன்று காலையில் இருந்து நல்லூர் கந்தசாமி கோவிலில் திலீபனின் பெயரில் 100 கணக்கான அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அவை பொதுமக்கள் மூலம் மேடைக்கு வந்த வண்ணம் இருந்தன. தளபதி கிட்டு அண்ணனின் தாய் திலீபனை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து அழுத காட்சி என் நெஞ்சை தொட்டது. துரோகிகளினால் வீசப்பட்ட வெடிகுண்டினால் தன் மகன் ஒரு காலை இழந்தபோது அந்த தாய் கூறிய வார்த்தைகள் இன்னும் என் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு கால் போனால் என்ன, இன்னும் ஒரு கால் இருக்கு, 2 கை இருக்கு, அவன் கடைசி வரையும் போராடுவான். போர் முனையில் தன் மகனின் மார்பில் வேல்வாயிருந்ததை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்ட வீர தமிழ் தாயின் கதையை இது எனக்கு நினைவூட்டியது. உதவி இந்திய தூதுவர் திரு கென் அவர்கள் விமானம் மூலம் பலாலிக்கு வந்துவிட்டாராம். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திரு அன்டன் பாலசிங்கமும் மற்றவர்களும் போயிருக்கின்றனர் என்ற செய்தியை ஸ்ரீ வந்து சொன்னபோது மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தேன். திலீபனுக்கும் அதை தெரிவித்தேன். காலையில் சிறுநீர் கழித்ததால் திலீபன் சற்று தெம்பாக இருந்தார். பேச்சுவார்த்தை முடிந்து அதில் சாதகமாக முடிவு கிடைக்குமானால் உண்ணாவிரதத்தை நிறுத்திவிட்டு திலீபனை யாழ் பெரியாஸ்பத்திரியில் அனுமதிக்க வேண்டும். அங்கே அவசர சிகிச்சை பிரிவில் அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளை உடனடியாக அளிக்க தொடங்கினால் 2-3 நாட்களில் திலீபன் வழக்கம் போல் எழும்பி நடக்க தொடங்கி விடுவார். இப்படி எனக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கொண்டேன். இயக்க உறுப்பினர்கள் திலீபனுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அவரை சந்திக்க வந்த மகளிர் அமைப்பு உறுப்பினர்கள் தம்மை கட்டுப்படுத்த முடியாமல் விம்மி விம்மி அழுத காட்சி என் நெஞ்சை தொட்டது. தளபதிகள் சூசை, புலேந்திரன், ஜோனி மற்றும் பிரபா, ரகு அப்பா ஆகியோர் கண்கலங்கி திலீபனின் தலையை வரடி வரடி பேசிவிட்டு சென்றனர். அவர்கள் போனதும் திலீபன் என்னை அழைத்தார். கிட்டண்ணையை பார்க்க வேண்டும் போலிருக்கு என்று மெதுவாக கூறும்போது அவர் முகத்திலே ஏக்கம் படர்ந்திருந்தது. ஒரு கணம் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கிட்டண்ணா, குட்டிஸ்ரீ ஐயர் இவர்கள் எல்லோரும் இந்தியாவில் இருக்கின்றனர். திலீபனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தவித்தேன். கிட்டு அண்ணர் இந்தியாவில் தெரியும், ஆனால் இந்த நிலையில் அவர் கிட்டுகண்ணாவை காண விரும்பியது நியாயம்தான். இரவு வெகுநேரம் வரை பேச்சுவார்த்தையின் முடிவு வரும் என்று பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அது வரவே இல்லை. இன்று மாலை ஸ்ரீலங்கா நவசம சமாஜ் கட்சி தலைவர் வாசுதேவ நாணயக்கார மற்றும் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து திலீபனை பார்த்துவிட்டு சென்றனர். இரவு வெகுநேரம் வரை எனக்கு தூக்கமே வரவில்லை. ஆனால் திலீபன் தன்னை மறந்து நன்றாக உறங்கினார். அவருடைய இரத்த அழுத்தம் சற்று குறைந்திருந்தது. நாடி துடிப்போ 120 உயர்ந்திருந்தது.